தென்றல் அக்டோபர் 2011 இதழில் அரு ராமநாதன் அவர்களின் சிறுகதை நாயனம் சௌந்தர வடிவு நாவலிலிருந்து ஒரு பகுதி. அத்தியாயம் 9. ஏதுக்கித்தனை பகை. ஏதுக்கித்தனை மோடினால் உமக்கு எந்தன்மேல் ஐயா பதம். 6 திருவிழாவன்று இரவு குளத்துமலை இந்திரலோகம் போல் காட்சியளித்தது. எங்கு பார்த்தாலும் ஒரே ஜனத்திரள். சுற்றுப்புறம் 8 வட்டகைகளிலிருந்தும் கிராமிய ஜனங்கள், குண்டு கிழவர்கள், குமரும் குமரிகள், குருத்துகள், குழந்தைகள் அடங்கலாக சோற்று மூட்டைகளை கட்டிக்கொண்டு முதல் நாள் பொழுது சாயலுக்கே குளத்துமலைக்கு வந்துவிட்டார்கள். கூட்டத்தில் கிராமிய கட்டு அழகிகளின் கொண்டையிலிருந்து வரும் வேப்பெண்ணெய் வாசம், நித்திய கல்யாணிகளின் தேகத்திலிருந்து வீசும் ஒருவிதமான நெடி, நாரிமணிகளின் கூந்தலிலிருந்து படரும் ஜாதி மல்லிகையின் மதுர மணம், சவ்வாது மைனர்களின் அத்தர் சென்ட் புணிகின் வாசனை கலவைகள், பலாச்சுழை கடைகளின் மூக்களை துளைக்கும் கமகம என்ற வாசனை, கோயில் மடைப்பள்ளியிலிருந்து திரண்டு வரும் புளியோதரையின் மணம், எல்லாம் பஞ்சாமிரதமாக கலந்து காற்றில் பரிமளித்துக் கொண்டிருந்தன. திருவிழா கூட்டம் பல பகுதிகளாக பிரிந்து பலவித வேடிக்கை விளையாட்டுகளில் ஆழ்ந்திருந்தது. மாசி பொழுதினிலும் வட்டமிட்ட ராவிலும் தேசமெங்கும் ராவாத்தா, திருநாள் விளங்குகின்றாள் போடுங்கடி பெண்டுகாள் பொன்னா திருக்குலவை என்று பாடியவாறு கிராம யுவதிகள் வட்டமாக கைகோர்த்து கொண்டு நின்று முழக்கொட்டினார்கள். ஒரு புறம் குனிந்து நிமிரும் அந்த குமரிகளின் கொள்ளை அழகை கூர்ந்து பார்ப்பதற்கென்றே கூடியிருந்த சந்தன பொட்டு அழகர்களின் கூட்டம் அதிகம். சீதை பொண்ணு வந்துச்சு, சீரான சீதை பொண்ணு வந்துச்சு என்று கிராமிய வாலிபர்களின் ஒயிலாட்டம் அதிர்ந்தது. ஒரு புறம் வருது வருது பொய்க்குதிரை முன்னாலே நிற்காதே, கோணாப்பட்டு காளியானின் கரண வேடிக்கைகள் ஒருபுறம், வைடாராஜா வை ஆடு, ராணி மேலே வை போடு, மூணத்தொன்று அடச்சை என்ற சப்தங்கள் கிளம்பும் சூதாட்டங்கள் ஒருபுறம். இவ்வாறு குளத்துமலை கோயில் ஊரணியின் 4 புறமும் ஜே ஜே என்றிருக்கும் போது கோயிலின் உற்சவ மண்டபத்தில் திருப்பூர் நாதமுனியின் பாண்டு கச்சேரி முடிந்து இளவட்டங்கள் நிறைந்திருக்கும் சதஸில் தஞ்சாவூர் சுசீலாவின் சதுர்கச்சேரியின் தா தை தா என்ற சப்த ஆரவாரங்கள் வானை முட்டி கொண்டிருந்தன. 10 ஆயிற்று. சதுர்கச்சேரி முடிந்தது. அவுட் வானங்கள் பறிந்தன. தீபாராதனை முடிந்தது. சுவாமியும் அம்மனும் ரிஷப வாகனத்தில் புறப்பாடாயிற்று. ஆனாலும் அங்கிருந்த கூட்டம் கொஞ்சம் கூட கலையவில்லை. அன்று 10 மேல் பிரசித்தி பெற்ற நாயனம் சௌந்தர வடிவும் சமஸ்தான வித்வான் பொன்னையனும் போட்டி நாயனம் வாசிக்கப் போகிறார்கள் அல்லவா? இத்தகைய வினோதமான போட்டி நாயனத்தை வேறு எந்த ஜென்மத்தில் பார்த்து கொடுத்து வைக்க முடியும்? பாமரர்கள் முதல் பரம ரசிகர்கள் சங்கீத விற்பர்கள் வரை போட்டி நாயனத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். சதுர் முடிந்ததும் கோவில் வீட்டில் பள்ளி கொள்ளப் போகும் சதுர்காரிகள் கூட அன்றிரவு வீட்டிற்கு போகவில்லை. சௌந்தர வடிவு என்ன புடவை கட்டி கொண்டு வருவாள் என்பதை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். பிரகார கோயில் ஊரணியின் வலது புறமூலியின் ஒரு புறம் வட்டமாக கும்பல் கூடி நின்றது. தவுல் சகிதம் வேணுப்பிள்ளையும் ஒத்து ஊதிகளனும் தாளம் போடும் கைமணி காரணம் பின்தொடர முதலில் பொன்னையன் நாதஸ்வரத்தை தூக்கி கொண்டு கூட்டத்தின் மத்தியில் நுழைந்தான். கொஞ்ச நேரம் கழித்து தவுலை தூக்கி கொண்டு மோகனம் பின்தொடர சௌந்தர வடிவு வந்தாள். கூட்டத்தில் ஒரு கணம் ஜே ஜே என்ற ஆரவாரம் எழுந்து அடங்கியது. சௌந்தர வடிவும் பொன்னையனும் பக்கத்தில் பக்கத்தில் நாயனத்தை ஏந்தி நின்றார்கள். அவர்கள் இருவரும் கண்கொள்ளா ஜோடி என்று வியந்தனர் கூட்டத்தில் சிலர். பொன்னையன் சௌந்தர உடவை திரும்பி பார்க்கவும் மனம் கூசினான். அவன் முகத்தில் அருவருப்பும் ஆக்ரோஷமும் நிறைந்திருந்தது. ஆனால் தன் உள்ளத்து உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் மறைத்து கொண்டு சபை ரமிப்பதற்காக தன் உதட்டில் புன்னகை தவிழும்படி வைத்துக் கொண்டிருந்தான். சௌந்தர வடிவு கடைக்கண்ணால் பொன்னையனை பார்த்து பார்த்து உள்ளம் ஏங்கிக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஆர்வமும் துடிப்பும் பிடிவாதமும் படர்ந்திருந்தது. ஒவ்வொரு சமயம் என்னவோ உள்ளூர ஒருவித ஆனந்தம் பொங்கி வழிந்தது. அவளுடைய சிவந்த உதட்டில் புன்னகையின் இன்ப நுரைகளாக படர்ந்து சென்றன. சௌந்தர வடிவு கண்களை மூடி தன் மனதிற்குள் தன் தந்தை மருத கண்ணு பிள்ளையை மனமாக துதித்து நாதஸ்வரத்தை எடுத்து தொட்டு நமஸ்கரித்து வாசிக்க ஆரம்பித்தாள். அவள் மெய் சிலிர்த்தது. பொன்னையனோ அருகில் நின்ற தோடி சிவக்கண்ணு பிள்ளையை தன் குரு பெரியவர் என்ற முறையில் கைகூப்பி கும்பிட்டு நாயனத்தை எடுத்தான். கும்பலில் நிசப்தம் நிலவியது. எல்லோர் கண்களும் அந்த ஜோடிகள் மீது ஆணி வைத்து அரைந்தது போல் லயித்திருந்தன. யாருடைய வாசிப்பு சிறந்தது என்று தீர்மானிப்பதற்காக நியமிக்கப்பட்ட பஞ்சாயத்தார் முன் வரிசையில் இருந்தார்கள். போட்டி நாயனம் ஆரம்பமாயிற்று. சௌந்தர வடிவும் பொன்னையனும் நாட்டை குறிஞ்சி ராகத்தை எடுத்து ஊதி கச்சேரியை துவக்கினார்கள். சௌந்தர வடிவுக்கு மோகனம் தவுள் வாசித்தாள். பொன்னையனுக்கு குளத்து மலையில் கைதேர்ந்த வேணுப்பிள்ளை தவுள் வாசித்தார். போட்டி மனப்பான்மை மோகனத்துக்கும் வேணுப்பிள்ளைக்கும் இருந்தது. ஒவ்வொரு ராகத்தையும் சௌந்தர வடிவும் பொன்னையினும் தனித்தனியாக வாசிப்பதென்றும் அவர்களது வாசிப்பில் எது சிறந்தது என்பதை சபையில் எழும் கரகோஷங்களிலிருந்தும் சங்கீத விற்பனர்களின் ஏகமனதான அபிப்பிராயத்திலிருந்தும் பஞ்சாயத்தால் முடிவு செய்வதென்று ஏற்பாடு. அதனையொட்டி நாட்டை குறிஞ்சு முடிந்ததும் சௌந்தர வடிவு யாரோ இவர் யாரோ என்ற அருணாச்சல கவிராயரின் பாடலுக்குரிய பைரவி ராகத்தை வாசிக்க எழுத்த எழுப்பே சுற்றி நின்ற ரசிகர்களின் மனதை கவர்ந்து விட்டது. அவள் பைரவி ராகத்தை வாசித்த பாணி அந்த பாடலுக்கே ஒரு தனி புது மெருகு கொடுத்தால் போல் இருந்தது. சௌந்தர வடிவை பார் கெட்டிக்காரி, முதலில் இவர் யாரோ என்ற பாட்டை வாசிக்கிறாள், என்னை போல் வித்தை தெரிஞ்ச பெண் பிள்ளையிடம் போட்டி போட வந்த சூரன் யார் என்று கேட்பது போல் இல்லை அந்த பாட்டு என்று கூட்டத்தில் ஒரு ஆசாமி அருகில் நின்றவன் காதை குடைந்தான். ஆனால் சௌந்தர வடிவு தன் நெஞ்சம் கவர்ந்த இவர் யாரோ என்றுதான் நாசூக்காய் கேட்கிறாள் என்பது அந்த ஆசாமிக்கு எப்படி தெரியும்? சௌந்தர வடிவு பைரவியை அபூர்வமாக வாசித்து முடித்ததும் கூடி நின்ற ஜனங்களிடையே வானம் அதிர்வது போல் கடகடவென்று கரகோஷம் எழுந்தது. சௌந்தர வடிவைப் போல பைரவி ராகத்தை சம்பூர்ணமாக வாசிக்க யாரால் முடியும் என்றார்கள் ரசிகர்கள். பிறகு பொன்னையன் பைரவி ராகத்தை அலச ஆரம்பித்தான். அங்கு கூடியிருந்த ஈ எறும்பு கூட பொன்னையன் வாசித்து முடியும் வரை மந்திரத்தால் கட்டுண்டது போல் மெய்மறந்து நின்றன. கரகோஷம் வானை பிழந்தது. பொன்னையனின் பைரவி ராக ஆலாபனையும் சௌந்தர வடிவின் வாசிப்புக்கு குறைந்ததல்ல என்றார்கள் அதே ரசிகர்கள். பிறகு சௌந்தர வடிவே காதலாகினேன் கண்டமா என்ற சுத்தானந்த பாரதியாரின் கீர்த்தனையை பந்துவராளி ராக சுரூபமாக வாசித்தாள். அந்த கீதத்தின் இன்னிசை அலைகளில் வானமும் வையகமும் ஒன்றாக உருகி ஓடியது கேட்டு நின்ற பெண்கள் எல்லோரும் தங்களை கண்ணம்மாவாகவும் தொண்டு கிழவர்கள் முதல் ஆண்கள் எல்லோரும் தங்களை கண்ணனாகவும் பாவித்து உள்ளமும் உணர்வும் மயங்கி நின்றார்கள். சௌந்தர வடிவு பந்துவராளியை முடித்ததும் பொன்னையின் அதே பாடலை வாசிக்க துவங்கினான். அவன் வாசிப்பில் உருகியோடிய உணர்ச்சி மயமான நாத வெள்ளம் சௌந்தர வடிவை கண்ணம்மாவாக பாவித்து பொன்னையின் காதல் கனிந்த தன் உள்ளத்தின் உயிரையே அந்த இன்னிசை அலைகளின் மூலம் பிழிந்து கொடுப்பது போல் இருந்தது. கேட்டு நின்ற அனைவரும் கிறுகிறுத்து போனார்கள். பிறகு பாபநாசம் சிவனின் காலை தூக்கி நின்றாலும் தெய்வமே என்ற யதுகுல காம்போதி ராகத்தில் சௌந்தர வடிவு சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தாள். அப்போது அந்த காலை தூக்கி நின்றாலும் தெய்வமே சௌந்தரவின் நாயனத்தின் முன் திருக்கூத்து ஆடுவது போல் இருந்தது. பொன்னையன் அதே கீர்த்தனைக்குரிய ராகத்தை வாசிக்கும் போது ஜனங்களுக்கு அந்த மெய்மறந்த பரவச நிலை இருந்தது. அன்று குளத்துமலை ஊத்துமலை ஆகிவிட்டது. இவ்வாறு பொன்னையனும் சௌந்தரவியும் இன்னிசை நாதங்களை பிழிந்து கொட்டி நாயனம் வாசிக்கும் போது மெய்மறந்து நிற்கும் ஜனங்கள் பக்கமேளம் மோகனமும் வேணுப்பிள்ளையும் தவுளடிக்கும் போதும் தனி ஆவர்த்தனமாக தவுளை வெளுத்து வாங்கும் போதும் தவுள் அதிர்வதை விட மோகனத்தின் உடல் அதிகமாக அதிர்வதைக் கண்டு சிரிப்பார்கள். சுவாமி ஊரணியை பிரகாரம் வரும்போது ஊரணியின் ஒவ்வொரு மூலையிலும் நின்று பொன்னையினும் சௌந்தரவடிவும் சபையினர் விரும்பிய முத்துத்தாண்டவர் கீர்த்தனைகள், தியாகராஜர் சுவாதி திருநாள் கீர்த்தனைகள், சில்லறை உருப்படிகள் அனைத்தையும் கேட்ட சகல ராகங்களையும் மணிக்கணக்காக மாறி மாறி வாசித்தார்கள். அவர்கள் வாசிக்க வாசிக்க கேட்ட ஜனங்கள் மெய்மறந்து கரகோஷங்கள் செய்தார்களே தவிர ஒருவருடைய வாசிப்பிலும் சலிப்பெறுவோ யாருடைய வாசிப்பு சிறந்தது என்று தீர்மானிக்கவோ அவர்களால் முடியவில்லை. பஞ்சாயத்தாருக்கும் சங்கீத விற்பனர்களுக்கும் அந்த நிலைதான் ஏற்பட்டது. சௌந்தர வடிவு பொன்னையின் வாசிப்புகளின் ஏற்ற இறக்கங்களை எடைப்போட இந்த புவியிலே எந்த தராசும் இராதோ என்று ஏங்கினார்கள். இந்த நிலையில் பொழுது விடியும் தருணம் ஆயிற்று. சூரியன் புறப்படுவதற்கு முன்னால் சுவாமி சேர்க்கை சேர்ந்து விட வேண்டும் என்று அன்று ஆறாம் திருவிழு மண்டகப்படி செய்த திருநாவுக்கரசு செட்டியார் அவசரப்படுத்தினார். பிறகு போட்டி நாயனத்தை மறுபடி பத்தாம் திருவிழா பூப்பல்லாக்கு அன்று இரவு வைத்துக் கொள்வதென்று கோயில் காரியஸ்தர்கள் தீர்மானித்தார்கள். நாயனக்காரர்களை சுற்றி நின்ற கூட்டம் மனமில்லாமல் மெல்ல மெல்ல கலையத் தொடங்கியது. தோழி சிவக்கண்ணு பிள்ளை மெல்ல பொன்னையின் காதல்கள் வந்து, தம்பி இன்னைக்கு போகட்டும், சத்தா வர்ணத்தன்னைக்கு நீ மறந்திடாம மகுடி வாசி, சௌந்தரம் உன்னை தொட்டு வாசிக்கிறாளா பார்ப்போம் என்றார். மகுடி என்றதும் அருகில் நின்ற சௌந்தர வடிவின் முகம் பாம்பை மிதித்தது போல் உயிரற்று போயிற்று. சௌந்தர வடிவு எந்த காரணத்தாலோ இதுவரை கச்சேரிகளில் மகுடி வாசித்ததில்லை. பூப்பலா கன்று போட்டி நாயனத்தின் போது பொன்னையன் மகுடி வாசித்தால் சௌந்தர வடிவு மகுடி வாசிக்க மாட்டாள். அப்படி வாசித்தாலும் அவளுடைய மகுடி வாசிப்பு சோபிக்காது என்று சிவக்கண்ணு பிள்ளை எண்ணினார். இதனை எழுதியவர் அரு ராமநாதன் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.